ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக தாழ்மையோடும் முழுறையத்தோடும் உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஆனாலும் மனிதர்களாய் எங்களோடு கூட தொடர்புடையவராய் நீர் வாழ விரும்புவதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் மேலே நீர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிற்காக, விவேகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரயாண கிருபைகளை நீர் எங்களுக்கு கடந்த வாரத்திலே கொடுத்தீர் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பற்பல் விதமான நிலைமையிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவையோடு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களுக்கு இறங்கி அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான சுகத்தையும் பலத்தையும் தாரும். விசுவாசத்தோடு உடைய முகத்தை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறேனப்பா. இந்த நாட்களிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதியும். குறிப்பாக கல் உடைக்கும் பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்திற்காக வேலிலே அமர்ந்திருந்து ஆண்டவரே, பகல் முழுவதும் கற்களை உடைத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவருடைய செய்கிற பணியிலே ஆபத்துகள் விபத்துகள் ஏற்படாதபடி கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கரங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. அதுபோல தேயிலை தோட்டங்களிலே பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை கடினமான பணி என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகபலனை தாரும். அவர்கள் உழைப்பதற்கு ஏற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீரை கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, வீடு மற்றும் நிலம் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேலையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய உதவி செய்தலும், அநியாயமாய் ஆண்டவரே தவறான வழியிலே பணம் ஈட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி சரியான முறையான பகுதியை மட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அரசு அலுவலகங்களிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சரியான நேரத்தில் அலுவலகத்திற்கு செலவும், சரியானபடி தங்களுடைய கடமையை செய்யவும், இது கர்த்தருடைய பணி என்ற எண்ணத்தோடு கூட கவனத்தோடு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுறுசுறுப்பாய் செயல்பட நீரியவர்களுக்கு உதவி செய்தலும். பற்பலமான வாகன ஓட்டுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நாட்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்கிற அருமையான நேர்கள் உண்டையா, அவர்களை கர்த்தர்தாமே காத்துக்கொள்ளும். அவர்கள் விட்டு போற குடும்பங்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, சுகத்தோடும் பலத்தோடும் திரும்பி வந்து தங்களுடைய குடும்பங்களோடு உண்மை ஆராதிக்க உதவி செய்தலும். ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்பொழுது வரும்பொழுது நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் தேவையான வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளையிட்டாலும், யாராவது தவறான வழியிலே வேலையை பெற்றுக் கொள்ள முற்படுவார்கள் என்றால் அது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். இந்த நாட்களிலேயும் ஐயா, நரம்பு தளர்ச்சி நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பலனை இழந்து பலவீனத்தோடு கவலையோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆறுதல் கொடுத்து இழந்து போன பலனை நீர் அவர்களுக்கு இரட்டத்தினையாய் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மன அழுத்த வியாதியினாலேயும் தனிமை உணர்வினாலும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து நீர் அவர்களுக்கு போதுமானவர் என்பதை புரிந்து கொண்டு எல்லா காரியங்களுக்காகவும் உம்மை தேடி வரவும் உம்மை சார்ந்து கொள்ளவும் நீரே கிருபை தாரும். இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை காண்கிற, திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளை பேர் பேரை ஆசீர்வதித்தலும். அவர்கள் தூங்குகிற புதிய இந்த ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் தாரும். ஆண்டவரே, புதிய வல்லமையை தாரும், புதிய பரிசுத்தத்தை தாரும். தொடர்ந்து தனி வாழ்க்கையிலே வளரும் அருளை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலேயும் குழந்தைகளை பெற்றெடுக்கிற அருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான பலத்தையும் தைரியத்தையும் கிருபைகளையும் தாரும் ஐயா. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கவும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காக்கப்படும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இரண்டு நாளாமும் 8-9 அதிகாரங்களிலே சாலமோன் ராஜாவுடைய உன்னதமான காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்தோம். 8 அதிகாரத்திலே ஈராம் தனக்கு கொடுத்த பட்டணங்களை சாலமோன் கட்டியதை குறித்தும் சாலமோன் பெற்ற ஒரு வெற்றியை குறித்தும் எகிப்து தேசத்து தனது மனைவியை தாவீதை நகரத்தை விட்டு அப்புறப்படுத்தியதை குறித்தும் தேவாலயத்திலே ஆராதனை ஒழுங்குகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற செய்த செய்திகளை குறித்தும் சிந்தித்தோம். மேலும் 9 அதிகாரத்திற்கு முகவரியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உன்னதமான நிலைமை பார்த்து மற்ற ஜனங்கள் இழுக்கப்பட்டு கர்த்தரை அறிந்துகொள்ள வேண்டும் என்றும் திருச்சபை உலகத்திற்குள்ளே கடந்து சென்று இயேசுவே இரட்சகர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் சிந்தித்தோம். 2 நாளாமும் 9 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதிலிருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாயிலும் சாலமோனுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், சாலமோன் தனது ராஜ்யத்தை குறித்த ரகசியத்தை சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெளிப்படுத்தினான். அதாவது தேவனே தனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார் என்பதை கூறினான். அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இந்த தேவாலயத்திலே தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்பதையும் இந்த தேவாலயத்தின் மூலமாக தாங்கள் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம் என்பதையும் அவளுக்கு விவரித்து கூறியிருப்பான். வசனங்கள் 3-4 பாருங்கள். சேவாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் அரமனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டே. 1 ராஜாக்கள் 10:24 நாம் பார்க்கும்பொழுது சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவர் முக தரிசனத்தை தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவைகளிலே ஒரு உதாரணத்தை தான் இங்கே பார்க்கிறோம். எனவே இஸ்ரவேல் தேசம் உலகத்திற்கு கர்த்தரை அறிவிப்பதிலே வெற்றி கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். 4 வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபொழுது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து விளக்கம் கொடுக்கும்பொழுது ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பகுதியிலேதான் பலிபீடம் இருக்கிறது. எனவே அந்த பலிபீடத்திலே பலியிடுவதை குறித்து சாலமோன் அவளுக்கு விவரித்து கூறியிருக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியானது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அந்த காலகட்டத்திலே பாவத்திற்கான அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்தும் பழக்கம் வேறு எங்கும் இல்லை. இது அவளை ஆச்சரியத்திற்குட்படுத்தியது. இந்த பலிதான் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாய் இருக்கிறது. தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். எனவே சாலமோன் இந்த பலியை குறித்து விவரம் சொல்லும்பொழுது நிச்சயமாக பாவத்தை எடுத்து போட வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சாலமோன் அவளுக்கு சொல்லியிருக்க வேண்டும். 2 நாளாமும் 9:5-6 பாருங்கள். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும்மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாயிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாவத்தை பார்க்கலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. இங்கே அவள் சொல்வது என்ன? தேவன் செய்த காரியங்களை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது அதை என்னால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அவளுக்கு விசுவாசம் இருந்திருக்கிறது. எனவேதான் சாலமோனின் மகத்துவத்தை குறித்து கேள்விப்பட்ட அவள் கடினமான ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு எருசலேமிற்கு வந்தாள். பிரியமானூர்லே, அந்த நாட்களிலே அந்த பிரயாணம் எளிதான பிரயாணம் அல்ல. நினைத்தவுடனே பேருந்தையோ ரயிலையோ அல்லது ஒரு ஆகாய விமானத்தையோ பயன்படுத்தி சீக்கிரமாய் போய் சேர முடியாது. ஒருவேளை ஒரு சில மாதங்கள் கூட அவள் பிரயாணம் செய்திருக்கலாம். சூரியனின் கடுமையான வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் அவள் வந்து சேர்ந்தாள். அவள் அங்கே வந்ததே நோக்கம் என்ன? இந்த ராஜாவுடைய ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ளவும், அந்த ஞானத்தை கொடுத்த தேவனை கிட்டிச் சேர்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளவும் வந்திருப்பாள். எனவேதான் அவள் நேராக வந்து அதை காணும் வரை அவள் அமைதலாயிருக்கவில்லை. அவள் சொல்லும் வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். 2:9-8 உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீர் ராஜாவாயிருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. உம்முடைய தேவன் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள். இப்பொழுது இந்த பெண் தேவனை புகழ்கிறாள். இயேசு கிறிஸ்து இவளை குறித்து சொல்லும்பொழுது மத்தேயு 12:42 தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அவளுடைய செல்வ செழிப்பை பார்க்கும்பொழுது அவள் தென்மேற்கு அரபு தேசத்திலிருந்து வந்தது போல தெரிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை குறித்து சொல்லும்பொழுது பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தாள் என்று சொல்கிறார். அப்படியென்றால் அவள் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்திருக்க வேண்டும். தூர தேசத்திலிருந்து இயேசு பாலகனை பார்க்க வந்த ஞானிகளை விட இந்த பெண் கர்த்தரை மிக அதிகமாக அறிந்து கொண்டாள் என்று சொல்லலாம். அவள் சாலமோனை பார்க்க வரும்பொழுது ராஜஸ்திரிக்குரிய சகல ஆடம்பரங்களோடும் வெகுமதிகளோடும் வந்தாள். ஆனாலும் தேவாலயத்திற்குள்ளே கடந்து செல்லும்பொழுது அவள் கண்ட தகனபலியின் காட்சியானது அவளை தொட்டுவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் தியாக மரணத்தை புரிந்து கொள்கிறவர்கள் தேவனின் அன்பை அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் தங்களை சுற்றியிருக்கிற புறஜாதியாருக்கு ஒரு சாட்சியாக இருந்ததிலே வெற்றி கண்டார்களா? ஆம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியாவிலே கிணற்றண்டையிலே ஒரு பெண்ணோடு பேசினார். யோவான் 4:21 பாருங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே அந்த காலம் வந்துவிட்டது. எனவேதான் இந்த நாட்களிலே நாம் சுவிசேஷத்தை உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் எடுத்துச் செல்கிறோம். ஆனால் சாலமோனின் காலங்களிலே உலகம் சுவிசேஷத்தை கேட்பதற்காக எருசலேமை தேடி வந்தது. 2:9-22:23 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். சாலமோன் வாழ்ந்த நாட்களிலே சாலமோன் சுற்றியிருந்த மக்களுக்கு சாட்சி பகர்ந்தான். 2:9-25 சாலமோனுக்கு 4000 குதிரை லாயங்களும் ரதங்களும் இருந்தன. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் ராஜா வைத்திருந்தான். இந்த வசனம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ள கேடான குணநலனை வெளிப்படுத்துகிறது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அதிகமான குதிரைகளையோ மனைவிகளையோ சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இரண்டையுமே சாலமோன் அதிகமாக பெருக்கிக் கொண்டான். இன்றைக்கும் நீங்கள் மெகிடோவிற்கு செல்வீர்கள் என்றால் சாலமோனின் குதிரை லாயங்களின் பகுதிகள் காணப்படுகின்றன. உண்மையாகவே மிக அதிகமான குதிரைகளை சாலமோன் வாங்கினான். 2:26-28 சாலமோன் உலகத்திலே ஆட்சி செய்த அரசருள் ஒரு பெரிய அரசனாய் இருந்திருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே சாலமோனுடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். 2:9-21 பாருங்கள். சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடவடிக்கைகள் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் புத்தகத்திலும் சீலோனியனாகிய அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும், நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோ எழுதின தரிசனங்களிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. சாலமோன் எருசலேமிலே இஸ்ரவேலை எல்லாம் 40 வருஷம் அரசாண்டான். பின்பு சாலமோன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். அவனை அவன் தகப்பனாகிய தாவீதி நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜாவானான். தேவன் சாலமோனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். சாலமோன் கேட்டது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை தேவன் அவருக்கு தந்தருளினார். அது மட்டுமல்ல, அவருக்கு செல்வ செழிப்பையும் நல்ல மதிப்பையும் அந்நாட்களிலே கட்டளையிட்டிருந்தார். இப்பொழுது நாம் 2 நாளாமும் 10 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். 10 முதல் 12 அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே ரெகோபெயாமின் ஆட்சி காலத்திலே ராஜ்யம் எப்படி இருந்தது என்று பார்க்கப் போகிறோம். இப்பொழுது 2 நாளாமத்தின் 2வது பிரிவுக்குள்ளே கடந்து வருகிறோம். 11 அதிகாரங்களிலே சாலமோனின் ஆட்சி காலத்தை குறித்து சிந்தித்தோம். இப்பொழுது சாலமோன் மறித்துவிட்டார். அவருடைய மகனான ரெகோபெயாம் ஆட்சியிலே இருக்கிறார். ரெகோபெயாமின் முட்டாள்தனமான செயல் ராஜ்யத்தை பிளவுபடுத்தியது. 10 கோத்திரங்களை கொண்ட வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று பின்னர் அழைக்கப்பட்டது. பென்யமின் யூதா என்ற 2 கோத்திரங்கள் மட்டுமே யூதா ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் யூதாவின் வம்சத்திலேதான் தாவீதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தோன்றினார். இந்த சரித்திர பகுதியிலே 5 காலகட்டங்களிலே எழுப்புதல் ஏற்பட்டதை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். 2 நாளாமும் 10 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எயித்திலிருந்த நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாம் அதை கேட்டபொழுது அவன் எயித்திலிருந்து திரும்பி வந்தான். இந்த ரெகோபெயாமை குறித்து இங்கே சொல்லப்படாத ஒரு காரியம் ராஜாக்களின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் மரணத்திற்கு முன்னதாகவே இவன் கலகம் செய்து வருகிறவனாய் இருந்தான். எனவே தனது ஜீவன் தப்ப எயித்தை நோக்கி ஓடிப்போய்விட்டான். சாலமோனின் மரண காலம் வரைக்கும் அங்கே தங்கியிருந்தான். இப்பொழுது அவன் ராஜ்யத்திலே மற்றொரு கலகத்தை உண்டு பண்ணும்படியாக திரும்ப வருகிறான். ரெகோபெயாம் கொஞ்சம் ஞானத்தோடு நிதானமாக சற்று அன்போடும் கரிசனையோடும் செயல்பட்டிருப்பான் என்றால் ராஜ்யம் பிளவுபடுவதை தடுத்திருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. இப்பொழுது ரெகோபெயாம் எயித்திலிருந்து திரும்ப வந்திருக்கிறான். பாருங்கள், 2 நாளாமும் 10 அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு எரோபெயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். இங்கே நான் பார்க்கிறது போல இந்த கலகங்களுக்கெல்லாம் ஆரம்ப காரணம் மக்கள் மேலே விதிக்கப்பட்டிருந்த வரிகள். இப்பொழுதும் அநேக தேசங்கள் கீழ் நோக்கி செல்வதற்கு இது ஒரு காரணமாயிருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தை இதுதான் முழங்காலுக்கு கொண்டு வந்தது. பிரான்ஸ் நாட்டிலேயும் அரசருக்கென்று அதிகமான வரிகள் மக்களிடத்திலே வாங்கப்பட்டதால் புரட்சி ஏற்பட்டது. அதிகமாக வரி விதிக்கப்படும் பொழுது பல தேசங்களிலே இவ்வாறு புரட்சி உண்டாயிருக்கிறது. வரி விதிப்பதினாலே பிரச்சனை என்பது இன்று உண்டானதல்ல, அது ரெகோபெயாம் காலத்திலேயே இருக்கிறது. சாலமோனுடைய காலத்திலே அநேக கட்டிடங்களை அவர் கட்டினார். அது விலை உயர்ந்த கட்டிடங்களாய் இருந்திருக்கிறது. அவர் தேவாலயத்தை கட்டியது மட்டுமல்ல, இன்னும் அநேக அரண்மனைகளையும் கட்டிடங்களையும் கட்டினார். எனவே அவ்வாறு கட்டும்பொழுது நிச்சயமாக அவர் மக்களிடத்திலேதான் அதிகமாக வரி வசூலித்திருக்க வேண்டும். எனவேதான் எரோபெயாம் அதற்கு எதிர்த்து கலகத்தை ஏற்படுத்துகிறான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு எரோபெயாம் ரெகோபெயாம் இடத்திலே வருகிறான். அவன் அங்கே சொல்கிறது என்ன? உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் இலகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக ரெகோபெயாம், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்திலே வாருங்கள் என்றான். அந்த நேரத்திலே அந்த வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் போய்விட்டார்கள். ரெகோபெயாமும் ஜனங்களும் கேட்டது ஒரு நியாயமான காரியம். எனவே அதை குறித்து தீவிரமாக விசாரிக்க செயல்பட்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்திலே ஞானமான காரியம் பழுவை குறைப்பது. நடந்தது என்ன? 2 நாளாமும் 10 அதிகாரம் 6 முதல் 8 வரை பாருங்கள். இங்கே ரெகோபெயாம் சரியான முறையிலே தீர்ப்பு செய்யவில்லை. முதியவருடைய நல்ல ஆலோசனையை அவன் கேட்டிருந்திருக்க வேண்டும். அவர்கள் சாலமோனின் காலத்திலேயே ஆலோசனை சொல்கிறவர்களா இருந்தார்கள். சாலமோனின் ஞானம் அவர்களுக்கும் ஓரளவு இருந்திருக்கும். அவர்களுக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் ரெகோபெயாமோ தன்னுடைய வயதில் உள்ள இளைஞர்களுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறான். 2 நாளாமும் 10 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். வாலிபர்கள், ரெகோபியாமிடத்திலே நாம் உல்லாசமாய் இருக்க வேண்டுமென்றால் வரிப்பணம் வந்து கொண்டிருக்க வேண்டும். உம்முடைய நண்பர்களாகிய நாங்கள் எல்லாரும் பொதுப்பணித்துறைகளிலே பணி செய்ய வேண்டும், எனவே வரியை குறைக்க வேண்டாம், அதிகமாக்கும் என்று கூறியிருப்பார்கள். ரெகோபியாம் இவருடைய ஆலோசனை கேட்டான். வயதிலே முதிர்ந்தவர்கள் உண்மையாகவே சிந்தித்து பார்த்திருப்பார்கள். சாலமோன் அதிகமான வரி விதித்திருந்தார் உண்மைதான். அப்பொழுது அநேக கட்டிடங்கள் கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. இப்பொழுது கட்டிட கட்டுமானங்கள் இல்லை, எனவே வரியை குறைக்கலாம் என்று எண்ணியிருப்பார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, எந்த அரசாங்கமாவது எந்த காலகட்டத்திலாவது வரியை குறைத்திருக்கிறதா? பல இடங்களிலே தேர்தலிலே நிற்கிறவர்கள் நாங்கள் வரியை குறைப்போம் என்று வாக்கு கொடுக்கலாம், ஆனாலும் அவர்கள் அதை செய்ய முடியாது. ரெகோபியாமும் இதே காரியத்தை தான் செய்ய முற்பட்டான். 2:10-14 பாருங்கள். 3 நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3 நாளிலே ரெகோபியாமிடத்தில் வந்தார்கள். ராஜாவாகிய ரெகோபியாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொன்னான். அந்த இளைஞர்கள் சொன்ன அதே ஆலோசனையே வார்த்தைக்கு வார்த்தை பரிபூர்ணமாக ரெகோபியாம் ஜனங்களிடத்திலே ஒப்புவிக்கிறான். 15 பாருங்கள். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே இப்படி நடந்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து 1 Kings 11:9-39 நாம் பார்க்கலாம். தொடர்ந்து 2:10-16 பார்ப்போம். ராஜா தங்களுக்கு செவி கூடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இஸ்ரவேல் என்று சொல்வது யூதா பென்னிமீனை தவிர மற்ற 10 கோத்திரங்களை குறிக்கிறது. சில வேளைகளிலே இஸ்ரவேல் என்று சொல்லும்பொழுது அது தெற்கு ராஜ்யத்தையும் குறிக்கிறதா இருக்கும். ஏனென்றால் தேவன் அவர்கள் அத்தனை பேரையும் ஒரே ஜனக்கூட்டமாகத்தான் பார்க்கிறார். 2:17-19 பாருங்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபியாம் ராஜாவாயிருந்தான். பின்பு ராஜாவாகிய ரெகோபியாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர் அவனை கல்லறிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபியாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது ரெகோபியாம் வரியை சேகரித்து வரும்படியாக ஒரு மனிதனை அனுப்புகிறான். ஆனால் ஜனங்களோ அவனை கல்லறிந்து கொண்டு விட்டார்கள். உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டிருக்கும் ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை ரெகோபியாம் உணரவில்லை. எனவே இஸ்ரவேல் மக்கள் தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக கலகம் செய்தார்கள். இந்நாள் வரைக்கும் என்ற வார்த்தை 2 Kings எழுதப்பட்ட காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. இப்பொழுது ரெகோபியாம் எருசலேமிற்கு வந்தபொழுது ராஜ்யம் குறைபட்டிருக்கிறதை உணர்கிறான். மேலும் மற்றொரு ஞானமற்ற செயலை செய்கிறான். பாருங்கள், 2:11 ரெகோபியாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பென்னியமின் வம்சத்தாரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினான். மூலாவதாக தன்னுடைய மதியினத்தினாலேயே ராஜ்யத்தின் ஒரு பகுதியை ரெகோபியாம் இழந்தான். இப்பொழுது மற்றொரு மதியினமான காரியத்தை செய்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறான். இஸ்ரவேலிலே ஒரு உள்நாட்டு யுத்தம் ஆரம்பமாகிறது. 2:11-2:4 வரை பாருங்கள். தேவனுடைய மனுஷனாகிய சமாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபியாம் எனும் சாலமோனின் குமாரனையும் யூதாவிலும் பென்னிமீனிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலரையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து யெரொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறது போல தேவன் தலையிட்டு உள்நாட்டு போர் நடைபெறாதபடி காத்துக்கொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது ஆரம்பம் மிக மகத்துவமானதாக இருந்தது. நோக்கமெல்லாம் ஆலய கட்டுமானத்திலே இருந்தது. 20 ஆண்டு காலம் உன்னதமான சாட்சியாய் திகழ்ந்தது தெரிய வருகிறது. ஆனால் பின்னான நாட்களிலே கர்த்தர் தடை செய்த 2 காரியங்களை துணிந்து செய்தான். ஒன்று, தனக்கென்று குதிரைகளை அதிகமாக சேர்த்துக் கொண்டான். 2வதாக அநேக மனைவிகளை தனக்கென்று தெரிந்து கொண்டான். இந்த மனைவிகளே ஒரு காலத்திலே சேபா ராஜஸ்தரிக்கு கர்த்தரை குறித்து சாட்சி பகர்ந்த சாலமோனை கர்த்தரை விட்டு தூரமாக்கிவிட்டார்கள். பல வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேண்டாம் என்று உணர்த்துகிற காரியங்களின் விளைவுகளை புரிந்து கொள்ளாதபடியினாலே அதை தெரிந்து கொண்டு நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் நமக்கு தேவையில்லை என்று கர்த்தர் தடுக்கும் காரியங்களை தொடர்ந்து சென்று நாம் பின்பற்றாமல் அதை கர்த்தருடைய பாதத்திலேயே விட்டுவிடுவோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாகவே முடிவடையும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கென்று கொடுக்கப்படுவதற்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உணர்த்துகிறாரோ அந்த காரியங்களுக்கு பூரணமாக கீழ்ப்படிந்து அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ரெகோபியாமுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே ராஜ்யத்தை தமது கரத்திலே பெற்றிருந்தாலும் முதியோருடைய ஞானத்தை அசட்டை பண்ணி இளைஞருடைய ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ராஜ்யம் பிளவுபடுவதற்கு காரணமாகிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் முதியோர்களுக்கு முதியோருடைய ஞானத்திற்கு எப்பொழுதுமே மதிப்பு கொடுக்க நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப சூழலிலே இருந்தாலும் சரி, பணி செய்யும் இடத்திலானாலும் சரி, முதியோர்களுக்கு இருக்கிற அனுபவம், அவர்கள் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட அறிவு, ஞானம், வழிநடத்தல் இளைஞர்களுக்கு நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையான வாலிப சகோதரனை சகோதரியே, உங்கள் குடும்பத்திலேயோ நீங்கள் தங்கியிருக்கும் இடத்திலேயோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ கூட உங்களை விட முதியவர்கள் சொல்லும் காரியங்களுக்கு செவி சாய்த்து பாருங்கள். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அமைதியாக தாழ்மையாக விளக்கம் கேளுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்கள் நன்மைக்காகவே பேசுகிறார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, சாலமோனுடைய ஆரம்பமான நாட்களைப் போல இறுதி நாட்கள் இல்லை என்பதை நாங்கள் நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமை நேசிக்க துவங்கிய நாட்களிலே எப்படி உமை நேசித்தார்களோ தொடர்ந்து முடிவு பெரியந்தும் உமையில் உள்ள அன்பிலே வலது இடதுபுறம் போகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே வழிவிலகி போகும் எந்த ஒரு உறவுகளுக்குள்ளும் அவர்கள் உமை விட்டு தூரம் போய் விடாதபடி நீரே காத்துக்கொள்ளும். உமை விட்டு தூரம் போகப்படும் எந்த பழக்க வழக்கங்களுக்கும் நீரே அவர்களை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்களும் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்கு கீழ்ப்படியவும் அவருடைய ஞானத்தை நாங்களும் பெற்று செயல்பட எங்களுக்கு உடைய கிருபையை தாரும். தொடர்ந்து உடைய வசனத்தினாலே நேரங்களை வழி நடத்தும். உடைய சித்தத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் வாழ துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26 பின்பாகம். யோவான் 12:26 பின்பாகம்.